வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீ.
ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழுதோடும் துதிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும், ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் பற்பல சூழ்நிலைகளிலே, மிக பயங்கரமான ஆபத்துகளிலே, விபத்துகளிலே உம்முடைய பாதுகாவலை நீர் தந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கையினாலே அல்ல, உம்முடைய கிருபையினாலே அந்த ஆபத்திலே நீர் அவர்களை காத்துக்கொண்டீர் என்ற உணர்வோடு தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பற்பல விபத்துகளிலே அகப்பட்டு ஆஸ்பத்திரிகளிலே, வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறோம். யார் யாருக்கு சரீரத்தின் எந்தெந்த பகுதிகளிலே அதிகமான வேதனைகள் இருக்கிறதோ அதை கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தை நீ சீக்கிரமாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுகிற சிகிச்சை பலனளிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான வாகனங்களை ஓட்டிச் செல்கிற எங்களுக்கு அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றாலும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் பாதுகாவல் அவர்களோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நம்பி அந்த வாகனத்திலே போகிற அத்தனை பேரையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வரப்போற நாட்களிலே நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக, ஆயத்தப்படுகிற திருச்சபை தலைவர்களுக்காக, ஆத்தும பாரமுள்ள சிறுவர் ஊழியர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தேவையோ அதை குறித்து யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை தாரும், நல்ல உதவிக்கரங்களை தாரும், தேவையான பண சகாயத்தை தாரும். இந்த ஆண்டிலேயும் சிறந்த முறையிலே அந்த பள்ளியை அவர்கள் நடத்தவும், வேறு எந்த வகையிலும் சந்திக்கப்பட முடியாத அநேக சிறு பிள்ளைகள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பூர்ணமாய் புரிந்து கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எல்லா இடங்களிலேயும் நடைபெறுகிற ஆராதனை வேலைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அர்த்தமுள்ள ஆராதனைகளாக இருக்கட்டும். அப்பா, செய்தி கொடுக்க போற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவர்கள் உடைய பாதத்திலே பெற்றுக்கொண்ட செய்தியை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே நேரே உதவி செய்யும், அவர்களை பலப்படுத்தியல்லும். பற்பலதுமான மாற்றுத்திறனாளிகளையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம். யார் யாருக்கு என்ன நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள் தேவையோ, ஆசீர்வாதங்கள் தேவையோ, விடுதலை தேவையோ, ஆறுதல் தேவையோ, அன்பு தேவையோ, கர்த்தரதை கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிற உள்ளங்களோடு கூட நாங்களும் இணைந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நேரே ஒவ்வொருவருக்கும் இறங்கி உதவி செய்யும். இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளையும், புதிய கிருபைகளையும், புதிய விடுதலைகளையும் அனுபவிக்கும் ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எனக்காக ஜெபிக்கவில்லை என்று யாராவது கவலையோடு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய தேவையை அறிந்திருக்கிறீர். அவர்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
வேத ஆராய்ச்சிக்காக காத்திருக்கிற உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து வெற்றியோடு வாழ்ந்து வரும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 1 யோவான் 2:19 வரை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த 19 வசனத்தையும் சிந்தித்து இன்னும் சில வசனங்களையும் கற்றுக்கொள்வோம். ஒருமுறை கூட கவனியங்கள் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். இதிலே எதை குறித்து சொல்கிறார்? சிலர் சபையின் அங்கமாயிருப்பார்கள். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்வார்கள். கிறிஸ்தவ பெயர் அவர்களுக்கு இருக்கும். ஒரு திருச்சபையின் அங்கமாயிருப்பார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் பெயராலே திருமுழுக்கு பெற்றிருப்பார்கள். திருவிருந்து ஆராதனையிலே ஒழுங்காக கலந்து கொள்வார்கள். ஆனாலும் உண்மையாக அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளையா என்பது காலமானது வெளிப்படுத்தும். அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளையா இல்லாமல் இருப்பார்கள் என்றால் மீண்டுமாக உலகத்திற்குள்ளும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலேயும் திரும்பி விடுவார்கள். எனவேதான் யோவான் நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவிலே இருக்கிறதா? Luke 22:21. இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. அந்த முதல் திருவிருந்து ஆராதனையிலே காட்டிக் கொடுக்கிற ஒருவன் இருந்தான். அவன் யார்? யூதாஸ் காரியோத்து. உண்மையாக இயேசுவை பின்பற்றி வந்த அந்த 11 சீடர்களுடன் சேர்ந்துதான் இவனும் இத்தனை காலம் வந்தான். யோவான் 6:70 பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பன்னீர்வராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். யூதாஸ் காரியோத்து ஒரு சீடனைப் போல காணப்பட்டாலும் சீடனைப் போல நடித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கு வல்லமை இருந்திருக்கும். அற்புதங்களை செய்திருப்பார். மற்றவர்களோடு கூட வெளியே புறப்பட்டு போகும்பொழுதும் இப்படி காட்டிக் கொடுக்கும் ஒருவனாய் இருப்பான் என்று ஒருவரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்குள்ளும் பிசாசானவன் நுழைந்தான். இங்கே மிக சோகமான அமைதலான ஒரு காரியத்தை யோவான் சொல்கிறார். அது இன்று வாழும் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சமயத்திலே சடங்காச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரை குறித்தும் அதைத்தான் சொன்னார். நிக்கோதேமுவினிடத்திலே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த இரவிலே தெளிவாக அதை அவனுக்கு சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். இங்கே யோவான் என்ன சொல்கிறார்? அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. உண்மையாகவே அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளைப் போல காணப்பட்டார்கள். ஆனால் உண்மையாக அவருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையான பரீட்சையை வேத வசனம் தெளிவாய் கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வெளிச்சத்திலே எனது பாவத்தை நான் சந்தித்திருக்கிறேனா? உண்மையான மனம் திரும்புதலோடு ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் கடந்து வந்திருக்கிறேனா? எனது பாவத்தையும் அக்கிரமத்தையும் குற்ற உணர்வை குறித்தும் அவரிடத்திலே நான் கூறியிருக்கிறேனா? எனது ரட்சிப்பிற்காக அவரை மட்டும் சார்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனாக எனது வாழ்க்கையிலே சாட்சியோடு வாழ்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாகவே நான் நேசிக்கிறவனாயிருக்கிறேனா? எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உணவு என்ற உணர்வுள்ளவனாய் இருக்கிறேனா? அதுவே எனது ஆவிக்குரிய ஆகாரமாய் இருக்கிறதா? பிரியமானவர்களே, அதுவே எனது ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாம்ச உணவாய் இருக்கிறதா என்றும் சிந்திக்க வேண்டும். அதுவே நான் அருந்தும் பானமாய் இருக்கிறதா? எனது சக விசுவாசிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நேசிக்கிறேனா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாக நேசிக்கிறேனா? இவை எல்லாவற்றையும் நம்மை பார்த்து நாமே கேட்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 6:15, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அருமையானவர்களே, நான் திருச்சபையிலே அங்கத்தினராய் இருப்பதை குறித்து நம்பிக்கை கொள்ளவில்லை, ஞானஸ்நானத்தின் மேலே நான் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொல்லி தேவனுடைய கிருபையை குறித்து கூட பெருமை பாராட்ட முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் ரட்சிப்பிற்கு அது தேவை. ஆனால் அடிப்படையான தேவை என்னவென்றால், உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா, அல்லது ஞானஸ்நானத்தின் மேலும் திருச்சபையின் அங்கத்தினராய் இருப்பதின் மேலும் உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? மீண்டும் நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்பும் கேள்வி, நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்களா என்பதுதான். அப்போஸ்தலனாய் பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபை மக்களோடு பேசும்பொழுது, அந்த திருச்சபையிலேயும் சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்ததினால்தான் இவ்வாறு எழுதியிருக்கிறார். பாருங்கள், 2 Cor 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பதை அறிந்திருக்க வேண்டியது மிக முக்கியமானது. 1 Cor 13:13 கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அங்கே அவர் சொல்வது என்ன? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது? இன்று உண்மையாகவே கிறிஸ்துவின் பிள்ளையாக நீங்கள் வாழ்கிறீர்களா? நீங்கள் கடவுளுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் என்பதற்கான அடையாளம் வெளிப்படையாக காணப்படுகிறதா? நீங்கள் ஏதாவது பாவம் செய்திருக்கிறீர்களா இல்லையா என்று நான் கேட்கவில்லை. அப்படி பாவம் செய்துவிட்டால் என்ன செய்கிறீர்கள் என்று தான் கேட்கிறேன். தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உண்மையான வேதனையோடு அவரிடத்திலே உடனே மனம் திரும்பி விடுகிறீர்களா? இளையகுமாரன் பண்டியின் கூட்டத்திற்கு போய் சேர்ந்தான். ஆனாலும் அவன் அங்கேயே நிலைத்து நிற்கவில்லை. அது அவனது நிரந்தரமான முகவரி அல்ல. அப்படி அவன் இருந்த இடத்திற்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புவீர்கள் என்றால், பண்டிகள் அவனுக்கு முகவரியை மாற்றி அனுப்பாவிட்டால் அந்த கடிதம் அவனுக்கு போய் சேராது. ஏன்? அது அவனுடைய நிரந்தரமான முகவரி அல்ல. மீண்டுமாக தன் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாவத்திலே விழுந்துவிட்டாலும் அவன் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே போய் கண்ணீரோடும் கதறுதலோடும் தன் கன்னங்களிலே கண்ணீர் வடிய அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பான். அவ்வாறு செய்யாத ஒருவனாய் இருப்பான் என்றால் அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் பாவத்தை வெறுக்க வேண்டும். இன்றைக்கு பாவத்தை குறித்து அநேகர் எண்ணுகிற எண்ணம் வேதத்தின் அடிப்படையில் உள்ள எண்ணம் அல்ல. பிரியமானவர்களே, இன்று அநேக திருச்சபையிலே உள்ள விசுவாசிகளும் தாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கரையான்களைப் போல ஆலய காரியங்களிலே சுறுசுறுப்பாக இயங்குகின்றார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர்கள் கரையான் செய்யும் வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இதே சம்பவத்தை பலர் பலவிதமாக ஒருவேளை கூறியிருக்கலாம். நீங்களும் கூட அதை ஒருவேளை கேட்டிருக்கலாம். லண்டன் மாநகரிலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அங்குள்ள சேரியிலே ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் விபச்சார தொழில் செய்து வந்தாள். அவளுக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான். ஒருமுறை அவள் வியாதி படுக்கையிலே படுத்தவள் மிகவும் கொடூரமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாய்க்கு போய்விட்டாள். அவளை பயம் பிடித்துக் கொண்டது. ஏனென்றால் அவள் மரிக்கப் போவதை உணர்ந்து கொண்டாள். எனவே தனது மகனை பார்த்து, நீ எங்கேயாவது போய் என்னை பரலோகத்திற்குள்ளாக அனுப்பும்படியாக உதவி செய்ய ஒரு போதகரை அழைத்துக் கொண்டு வா என்று கூறினாள். அவன் புறப்பட்டு போகும்பொழுது, மகனே, என்னை உள்ளே அனுப்ப ஒரு போதகரை அழைத்து வா என்று கூறி அனுப்பினாள். எங்கேயாவது ஆலயம் இருக்கிறதா என்று அந்த பையன் தேடி அலைந்தான். சிறிது நேரத்திலே மிகவும் அழகாக பார்க்கிறவர்களை கவரும் வண்ணமாய் இருந்த ஒரு ஆலயத்தை கண்டுபிடித்தான். அருகில் இருந்த போதகருடைய வீட்டையும் கண்டுகொண்டான். போதகரின் வீட்டின் கதவை தட்டினான். கதவை திறந்து வெளியே வந்த போதகர், தம்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சிறுவன் சொன்னான், என்னுடைய தாயார் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே வந்து உள்ளே அனுப்பும்படியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னான். முதலாவது இந்த போதகர் அவனுடைய தாயார் எங்கேயோ குடித்துவிட்டு கிடக்கிறார்கள் என்றுதான் நினைத்தார். அவர்களை வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்கத்தான் அவ்வாறு கேட்கிறான் என்று நினைத்து ஒரு காவல் அதிகாரியை போய், பார் தம்பி, இப்பொழுது மழையும் பெய்து கொண்டிருக்கிறது, நான் வர முடியாது. நீ ஒரு காவல் அதிகாரியை போய் பார், அவர்கள் உன் தாயாரை வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று கூறினார். உடனே சிறுவன் சொன்னான், ஏற்கனவே என்னுடைய தாயார் வீட்டிலேதான் இருக்கிறார்கள், அவர்கள் குடிக்கவில்லை, இப்பொழுது படுக்கையில் இருக்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கிறார்கள் என்று சொன்னான். அவர்கள்தான் ஒரு போதகரை அழைத்துக் கொண்டு வரும்படியாக கேட்டார்கள் என்றும் கூறினான். அவர்கள் என்னை உள்ளே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள், எனவே நீங்கள் தயவு செய்து வருவீர்களா என்று கேட்டான். இந்த போதகர் வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத ஒருவர். இப்படிப்பட்ட அழைப்பு அவருக்கு ஒரு அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கு மறுப்பு சொல்லக்கூடாது என்பதையும் அறிந்திருந்தார். எனவே உடை அணிந்து கொண்டவராக குடையை கையிலே எடுத்துக்கொண்டு சிறுவனுடன் புறப்பட்டு சென்றார். இருவருமாக வெகு தூரம் நடந்து கடைசியாக மிகவும் ஏழைகளாகிய அந்த மக்கள் தங்கியிருக்கும் சேரி பகுதியிலே வந்து பலவீனமான ஒரு ஏணி வழியாக ஏறி படுக்கை அறைக்கு சென்றார்கள். தனது வீட்டிலிருந்து அங்கு செல்லும் வரை நான் அவளுக்கு என்ன சொல்லப் போகிறேன், இவ்வளவு காலம் நான் மக்களுக்கு போதித்ததை நான் அவளுக்கு சொல்ல முடியாதே என்று எண்ணியவாறு நடந்து போனார். ஏனென்றால் இவர் இத்தனை காலம் தனது திருச்சபை மக்களுக்கு சமுதாயத்திலே நாம் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும், நல்ல கலாச்சாரம் உள்ளவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் போதித்து வந்தார். அப்படியென்றால் இந்த பெண்ணுக்கு நான் என்ன சொல்வது என்று யோசித்தார். அவளை பார்த்து, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது. இப்போது அவள் மாற்றப்பட வேண்டும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இது கடைசி நேரமாயிருக்கிறதே, நான் என்ன சொல்ல என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று அவர் சிறுவனாயிருக்கும் பொழுது அவருடைய தாயார் அடிக்கடி நினைப்பூட்டும் ஒரு வசனம் நினைவிற்கு வந்தது. அதுதான் யோவான் 3:16. மிகவும் பதட்டத்தோடு அவள் படுக்கையின் அருகிலே அமர்ந்து தனது வேத புத்தகத்திலே அந்த வசனத்தை தேடி எடுத்தார். இந்த வசனம் அவருக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் அவளுக்காக அதை வாசித்து காட்டினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மீண்டும் ஒருமுறை அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக அவள் கேட்டாள். போதகர் மீண்டும் அதை வாசித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதுமா என்று கேட்டாள். போதகர், ஆம், அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கு நான் வாசிக்கிறேன். எனவே நீயும் அவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த பெண்ணும் மரிக்கு முன்னதாக அந்த படுக்கையிலேயே, இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய பாவத்திற்காக நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறியவளாக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இப்படி அவளை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்திய அந்த போதகரும் இந்த சம்பவத்தை கூறும்பொழுதெல்லாம், அந்த இரவிலேயே அவளை நான் பரலோகத்திற்குள்ளே அனுப்பினேன், அது மட்டுமல்ல, அன்றுதான் நானும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்கள் பரலோகவாசிகளாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்து விட்டீர்களா? அவரை உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக தெரியுமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர், நான் எத்தனை ஆண்டுகளாக ஆலயத்திற்கு போகிறேன், 30 வருடங்களுக்கு மேல் நான் எங்கள் ஆலயத்தின் அங்கத்தினராக இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் இப்படி கேட்கலாமா என்று நினைக்கலாம். அருமையானவர்களே, இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை அவ்வப்பொழுது பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. வானொலி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு வருகிறது என்று நினைத்துக் கொண்டு வந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய கணக்கை பார்ப்பதற்காக கணக்கு பார்க்கும் ஒருவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அவர் அந்த கணக்குகளை எல்லாம் பார்த்தபொழுது அவர்கள் ஸ்தாபனமானது மிகவும் கீழான நிலைமையிலே இருப்பதை, பண நிலைமை மிகவும் குறைவாக இருப்பதை கண்டுகொண்டார்கள். உடனடியாக சரி செய்ய அவர்களால் முடிந்தது. அந்த குறிப்பிட்ட நாளிலே தங்களுடைய நிலைமையை குறித்து அவர்கள் கணக்கு பார்க்காமல் இருந்திருப்பார்கள் என்றால் அந்த ஊழியமானது என்றோ ஒரு நாள் நிறைவடைந்திருக்கும். அருமையானவர்களே, உண்மையாகவே நீங்கள் விசுவாசத்திலே இருக்கிறீர்களா? உண்மையாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா? இவ்வாறு நான் கூறுவதனாலே உங்கள் இரட்சிப்பின் நிச்சயத்தை நான் எடுத்து போடுகிறேன் என்று நீங்கள் கூறலாம். அருமையான நண்பனே, எல்லா விசுவாசிகளுக்கும் பாதுகாவல் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். அதே வேளையிலே விசுவாசிகள் என்று தங்களை நினைத்துக் கொண்டு உண்மையான பாதுகாப்பு இல்லாமல் வெறும் விசுவாசிகளாக்கப்பட்டிருக்கும் மனிதர்களின் ஆபத்தை குறித்தும் நான் அறிந்திருக்கிறேன். எனவேதான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, எப்படிப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே யோவான் தெளிவாக ஒரு காரியத்தை கூறினார். அது என்ன தெரியுமா? அது கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறோம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். நாம் பலவீனமான, விழுந்து போகிற, சக்தியற்ற சிறு பிள்ளைகள் என்பது உண்மையாயிருந்தாலும் நாம் அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனோடு கூட எங்களுக்காக உங்களுக்காக பரிந்து பேசிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாம் வசனம் முதல் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த நிருபத்தின் மூல கருத்து. இந்த புஸ்தகத்திலே அன்பு என்ற வார்த்தை 33 முறை வருகிறது. கடவுளுடைய அருமையான பிள்ளைகளாக நான் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு வாழ முடியும் என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கடவுளுடைய குடும்பத்திலே பிறந்த குழந்தைகளான விசுவாசிகள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு புதிய ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்காக வாழ முடியும். அவர்கள் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையானது கீழ்ப்படுதலின் பிரச்சனையாக இருக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் உண்மையாகவே நமக்கு ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியும். கற்பனைகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதல் என்றால் என்ன? அவர் கட்டளையிட்டிருப்பதற்கும் மேலாக அவருக்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய ஆயத்தமாயிருப்பது. யோவான் கூறிய காரியத்திலிருந்து நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வேறுபாடு தெளிவாகிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் இதையெல்லாம் செய்யும் பொழுது அவன் வாழ்வான். ஆனால் கிருபை அதற்கு நேர் எதிர்மறையான காரியத்தை சொல்கிறது. ஒரு மனிதன் ஜீவிக்கும் பொழுது அவன் அவைகளை செய்யக்கூடியவனாய் இருப்பான். இது எப்படி என்றால், கடவுளுக்காக ஒரு மனிதன் வாழும் முன்னதாக கடவுளிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். தனது பழைய மனித சுபாவத்தோடு கூட கடவுளுக்காக ஒரு மனிதன் எதையுமே செய்ய முடியாது. இதுதான் நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வேறுபாடு. நியாயப்பிரமாணம் சொல்கிறது இதை செய் என்று சொல்கிறது. கிருபையானது நீ விசுவாசி என்று சொல்கிறது. அடைய வேண்டிய ஒரு இடத்திற்கு கூறப்படும் இரண்டு ஆலோசனைகள். இங்கே பிரச்சனை என்னவென்றால், நியாயப்பிரமாணமானது மனிதருக்காக எதையுமே செய்யவில்லை. ஏனென்றால் பழைய மனித சுபாவத்தோடு கூட ஒரு மனிதன் கடவுளுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. நாம் எல்லாருமே வாழ்க்கையிலே குறைவுபட்டவர்களாகவும் தேவனுடைய மகிமையற்றவர்களாகவும் இருக்கிறோம். யோவான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பரீட்சை என்னவென்றால், கர்த்தருடைய விருப்பத்தை செய்வதிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டா? அவருடைய கற்பனைகளை நான் நேசிக்கிறேனா? அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு புதிய ஆட்தத்துவத்தை அவர் கொடுத்திருக்கிறார், புதிய சுபாவத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இப்பொழுது அவரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது சில வேளைகளிலே நாம் நமது பழைய நண்பர்களையும் இழக்க வேண்டியது வரும். நீங்கள் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே தேவனோடும் சக விசுவாசிகளோடும் ஐக்கியமாக இருப்பதென்பது முடியாத காரியம். நீதிமொழிகள் 28:13 என்று சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை மூடுகிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும், நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அதே நேரம் தேவனோடும் ஐக்கியமுள்ளவர்களாக மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமுள்ளவர்களாக வாழ முடியாது. சுவிசேஷத்திலே நாம் பார்ப்பது போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கான மற்றொரு உறுதியை அது தருகிறது. தேவனாய கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நாம் நடக்காத வரை நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை உறுதியாக பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்வது தவறான காரியமல்ல, அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதல்ல, அல்லது பெருமை பாராட்டுவதும் அல்ல, நம்மை நாமே உயர்த்துவதும் அல்ல. அது உண்மையான மனத்தாழ்மைதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருப்பதும் ஒரு விசுவாசியின் நித்தியமான பாதுகாவல் என்று சொல்வதும் ஒரே காரியம் அல்ல. இவை இரண்டும் தொடர்புடையது, ஆனால் இவை இரண்டும் ஒன்றல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 10:27-28 வசனங்களை பாருங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். எனவேதான் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது அவருடைய வசனம் உங்களுடைய காதுகளிலே ஒலிக்கும் பொழுது பல முறை அநேக காரியங்களை குறித்து நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஆடுகள். அது மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது நீங்கள் பெருமை பாராட்டுகிறவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒரு அருமையான மெய்ப்பன் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் அருமையானவர்கள் என்று சொல்லவில்லை, உங்கள் மெய்ப்பர் உங்களுக்கு அருமையானவர் என்றுதான் சொல்லுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா? ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியான சகோதர சகோதரிகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருப்பதாக உணர்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நிச்சயம் இல்லாமல் பல்லாண்டு காலமாய் திருச்சபைக்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே தங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கவும் முழுமையாக உம்மை விசுவாசித்து விசுவாசத்தினாலேயே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து அனுபவிக்க கிருபையை தாரும். ஆண்டவரே, இந்த சாதாரணமான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் யாராவது இருப்பார்கள் என்றால் நீரே உம்முடைய தூய ஆவியினாலே சரியான துணை மூலமாக இந்த ரட்சிப்பை நிச்சயம் இல்லாமல் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை அவர்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கவும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு துணை செய்யும், ஆலோசனை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஏசாயா 54:12.